මීළඟට කාද මස්ථාන් ගරව මාත්තුමා ඔබතුමාට විනාඩි 13ක් කාලයක් ලැබෙනවා.
ඉස්මිල්ලාහි රහ්මානි රහීම්. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கை பாராளுமன்றத்தின் 77வது வரவு செலவு திட்டத்தின் உரை தொடர்பாக இந்த உயர் சபையில் ஒரு சில வார்த்தைகளை கூற சந்தர்ப்பம் கிடைத்தமைந்திட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அதிமேதகை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் 2023 நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பல சவால்களுக்கு மத்தியில் எமது தேசத்தை சரியான திசையில் வழிநடாத்துவதாக தெரிகிறது. வெற்று பேச்சுக்களும் ஜனரஞ்சமான வாசகங்களும் அதற்கு அப்பால் தேவைகளை முதன்மைப்படுத்தும் விதமாக நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதே இந்த வரவு செலவு திட்டத்தின் நோக்கமாகும். இறக்குமதி மீது தங்கியிருக்கின்ற பொருளாதாரத்திற்கு பதிலாக உள்நாட்டு விவசாய உற்பத்தி, பண்ணை உற்பத்தி மற்றும் விவசாய கைத்தொழில் முயற்சிகள் மூலம் தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தை இந்த வரவு செலவு திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. இளைஞர் யுவதிகள் சிறந்த எதிர்காலத்தை இலக்காக கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் 3 பிரதான விடயங்கள் மீது கவனம் செலுத்துகின்றது. 1, ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட போட்டிக்குரிய பொருளாதாரம். 2, சூழல் நட்பான பசுமை மற்றும் நீல பொருளாதாரம். 3, டிஜிட்டல் பொருளாதாரம். இதன் மூலம் 7% அல்லது 8% தேசிய பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக அதிகமான வியாபார நட்பு சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு இலகுபடுத்தப்பட்ட மற்றும் தற்பொழுது காணப்படுகின்ற ஏற்பாடுகளை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய ஆரோக்கியமான வியாபார சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு இயலுமான வகையில் தேவையான மறுசீரமைப்புகளை அறிமுகம் செய்வதற்கு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கு ₹200 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மக்களின் காணி பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கு பல செயல்திட்டங்கள் இங்கு முன்வைக்க கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே எமது பகுதிகளில் நான் நினைக்கின்றேன், காணி பிரச்சனைகளை ஒரு விரைவான ஒரு முடிவுகள் எட்டும்படும் பொழுது அங்கு பல முதலீட்டாளர்கள் வந்து அங்கு இந்த உணவு பாதுகாப்பு அம்சத்தை நிறைவு செய்யும் விதமாக பல உணவு செயல்பாடுகளுக்கு அவர்கள் முதலீடு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய காணி அவர்களுக்கு கொடுப்பதில் பாரிய பிரச்சனை. அங்கு ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்மாரும் வந்து அவர்களுக்கு மரவள்ளி கிழங்கு உற்பத்திக்குரியது, இதெல்லாம் ஏற்றுமதி செய்வதற்குரியது. அதே போல சோளம், அதே போல உளுந்து, இவ்வாறு பாரிய எமது நாட்டுக்கு தேவையானவற்றை விட ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வளம் இருக்கின்றது எமது பகுதிகளுக்கு. அதுகளை செய்வதற்கு உண்மையில் இந்த காணி பிரச்சனைக்கு விரைவான முடிவுகள் எடுக்கும் பொழுது நினைக்கிறேன், அதற்கு இந்த வரவு செலவு திட்டம் எமது ஜனாதிபதியுடைய இந்த திட்டம் மிகவும் உறுதுணையாக அமையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதுபோல கல்வி நாங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கு இந்த வரவு செலவு திட்டத்துக்கூடாக பாடசாலைக்கு இணைய வசதிகளை வழங்குதலுக்குரிய ஏற்பாடுகள், அதே போல கிராமிய பாடசாலைகளின் வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் புலமை பரிசில் திட்டம் என்பதற்கு இன்னும் பல ஊக்குவிக்கக்கூடிய செயல் திட்டங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்வதென்றால் அந்த யூனிவர்சிட்டிகளுக்கு ஏற்பாடுகள் பல செய்யப்பட்டிருந்தாலும் நினைக்கின்றேன், எமது பகுதியில் நினைக்கின்றேன், வவுனியாவில் அண்மையில் தான் வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதற்கு நிதிகள் ஒதுக்கீடு நடைபெறும் என்று இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது இங்கு நடைபெறவில்லை. அதுதான் ஒரு எங்களுக்கு இந்த இதில் உள்ள ஒரு குறைபாடாக நான் அறிகிறேன். இருந்தாலும் எதிர்காலங்களிலேயோ அல்லது ஏனைய சில உதவிகள் திட்டங்கள் மூலம் எமது வவுனியாக்குரிய அந்த தேவைப்பாடு, வவுனியா பல்கலைக்குரிய தேவைப்பாடுகள் நிறைவு செய்து தரப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே போல இந்த வரவு செலவு திட்டத்து கூடாக 100 மில்லியன் சர்வதேச சூழல் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நினைக்கிறேன் அது ஆரம்ப கட்ட ஒரு இதாக இருக்கும். அந்த அதை நாங்கள் மன்னாருக்கோ அல்லது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கோ இது பொருத்தமான ஒரு இந்த பல்கலைக்கழகம் அமைப்பதற்குரிய ஒரு பொருத்தமான மாவட்டங்களாக மன்னார் அல்லது முல்லைத்தீவு காணப்படும் என்ற அடிப்படையில் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் எமது மாவட்டம் இந்த 2 மாவட்டங்களில் ஏதாவது ஒன்றுக்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அதுபோல குறிப்பாக கூறுவதென்றால் இங்கு இந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் போடுற சூழ்நிலைகள் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இவ்வாறான ஒதுக்கீடுகள் எங்களுக்கு என்னென்னத்துக்கு தேவையோ அவை அனைத்துக்கும் உரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த இப்படி ஒரு பட்ஜெட்டை பலர் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த பட்ஜெட்டை எவ்வாறு எமது நிதி அமைச்சர் அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பிப்பார் என்று பலர்கள் எதிர்பார்த்திருந்த சமயம் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஒன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக நாங்கள் சொல்வதென்றால் உவா பல்கலைக்கழகத்துக்கு புதிய மருத்துவ பீடம் அமைப்பதற்கு 200 மில்லியனும் அதே போல கிராமிய பாடசாலைகளில் குறைவாக காணப்படுகின்ற குறைபாடான மலசல கூடம் வசதிகளுக்கு 200 மில்லியன் அதே போல வைத்தியர்களின் பட்ட படிப்புக்காக 60 மில்லியன் பல்கலைக்கழக பட்டத்தின் தரத்தை உறுதி செய்வதற்காக 100 மில்லியன் இவ்வாறு பல அதே போல குறிப்பாக கூறுவதென்றால் எமது சமூக பாதுகாப்பு வலை நிகழ்ச்சி திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 43 பில்லியன் ரூபாய்களும் அதே போல முதியோர்கள் விசேட தேவையுடையோர் குடும்ப தொழில் முயற்சியாளர் என்ற வகையில் குறைந்த வருமானத்தை பெறும் விதவைகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை வலுவூட்டும் விதமாக 250 மில்லியன்கள் அதே போல 10 விவசாய தொழில் முயற்சியாளர்களை கொண்ட கிராமங்களை தாவித்தலுக்கு 250 மில்லியன் அதைவிட எமக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து எமது உற்பத்தி பொருட்களை கொண்டு நாங்கள் மார்க்கெட்டிங் நாங்கள் சந்தைப்படுத்தும் பொழுது அதற்கு ஏற்படுகின்ற சேதாரங்கள் அதை பழுதடைகிற தன்மைகளை நாங்கள் அதை நிவர்த்தி அதை இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளுக்காக வந்து 150 மில்லியன்கள் அதே போல விவசாய கைத்தொழில் இளைஞர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக 120 மில்லியன்கள் இளம்பெண் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்கான கடன் திட்டத்திற்காக 250 மில்லியன்கள் என்று பல செயல் திட்டங்கள் அதாவது எமது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அதை ஒழுங்கான முறையில் அவைகளை பாதுகாப்பதற்காகவும் எமது மக்கள் கொண்டுள்ள இங்கு அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காணும் விதமான இவ்வாறான நிதி ஒதுக்கீடுகளை தந்து ஒரு அருமையான எமது வரவு செலவு திட்டத்தை எமது ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பதென்றால் விவசாயம் அதே போல இரிகேஷன் விவசாயத்திற்கு 115 பில்லியனும் இரிகேஷனுக்கு 84 பில்லியனும் அதே போல பொதுவாக நான் நேரத்தோடு கூறிக்கொண்டு வந்தது போல கல்விக்காக 232 பில்லியனும் ஹெல்த் சுகாதாரத்துக்கு என்று 322 பில்லியன் என்று பாரி இந்த ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான ஒதுக்கீடுகள் வரவேற்கக்கூடியது என்ற அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான ஏனைய குறைபாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை என்பதனை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்றதோடு நாங்கள் மீண்டும் பார்ப்பதென்றால் சர்வதேச வர்த்தகம் மற்ற வர்த்தகமும் அதற்குரிய முதலீட்டுக்காக 100 மில்லியன்கள் ஒதுக்கீடுகளும் 300 மில்லியன்கள் புதிய பொருளாதார வலயங்களை உருவாக்குவதற்காக 300 மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தேசிய உற்பத்தி வலயத்தை ஆக்குவதற்காக 100 மில்லியன்கள் இவ்வாறு. அதே போல எமது பாதிகளையும் ஒரு காலகட்டம் இருந்தது கண்டி போன்ற ஏனைய பகுதிகளில் தான் இந்த கர்வா பட்டை உற்பத்திக்குரிய அந்த கர்வாவை செய்யலாம் என்று. ஆனால் இன்று இது வவுனியாவிலையும் உற்பத்தி செய்யப்பட்டு பாரிய அளவு உற்பத்திக்குரிய ஒரு பரிச்சாத்தமான நடவடிக்கை வெற்றி பெற்று இன்று பாரிய உற்பத்தியிலே அங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நிற்கின்றது. அதற்குரிய திணைக்களத்துக்காகவும் 200 மில்லியன் என்ற ஒதுக்கீடுகள். இவ்வாறான இந்த முறை நான்
நினைக்கிறேன்
இந்த வரவு செலவு திட்டத்தை கூட குறிப்பாக நாங்கள் சொல்வதென்றால் இந்த விவசாயிகளை முன்னுரிமைப்படுத்தி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது என்று இங்கே காணப்படுகின்றது. அதே போல எமது பாதிகளுடைய இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் இங்கு அந்த அமைச்சுக்கும் ஒரு பாரிய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் நினைக்கிறேன் எமது மீனவ மக்கள் வந்து பாரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மண்ணெண்ணெய்க்கு மானியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அது இந்த சிறு போட்டுகள்ல போய் மீன் பிடிப்பில் ஈடுபடுகிறவர்களுக்கு மானியங்கள் வழங்குவதாக மீனவர்களுக்கும் அதே போல மலை மக்களுக்கும் அவர்களுக்குரிய அந்த மண்ணெண்ணைக்குரிய மானியங்கள் கடந்த காலங்களில் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுக் கொண்டிருந்தது. அது இந்த பட்ஜெட்ல நினைக்கிறேன் அது அதுவும் இடம்பெறும் என்று அதற்குரிய ஒதுக்கீடுகள் இங்கு காட்டப்படவில்லை நினைக்கிறேன். அதையும் இதற்குள்ள உள்வாங்கி அதை செய்வதற்குரிய விதத்தில் கட்டாயம் எமது மக்கள் பாரிய ஒரு பிரச்சனை. நான் கடந்த காலங்களில் கூறியது போல இன்றும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மண்ணின் அளவு காணாது. கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு அவர்கள் குறைந்தது 4 முறை போவார்கள் ஒரு போட் வைத்திருக்கின்றவர் இந்த மீன்பிடிக்கு. ஆனால் இப்ப அவர்கள் கிடைக்கின்ற அளவுகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 லிட்டர் தான் ஒரு போட்டுக்கு வந்து ஒரு கிழமை கிடைக்கின்றது. ஒரு முறைதான் போகக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த மானியங்கள் வழங்குறதோட அவர்களுக்குரிய மண்ணெண்ணெய்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் அதே போல கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மண்ணெண்ணெயை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டவனாக நிறைவு செய்கின்றேன். நன்றி
கரு அமாத்துவனே. மீளங்கட்ட லலித் எல்லாவல கரு மந்திரித்துமா பத்துமாற வினாடி ஹத்தை காலையா கிளவினோம்
கரு மூலாசனே மந்துமணி மகிதாமத் இக்மண்டம கரண்ணம் பொடி விழாவத்தின் நிசா மம மே அவயத்துல மம தக்கதே தமாய் அர சம்பிரதானுகூல அயவாயக் வகே மேக நில்தாரி விதரக் சகபாகி விழா அதுபு அயக்கதியிட்ட தமாய் மேக மம தக்கின் முகத இக்கட ஏத்துவ மே மே அயவாய் ஹதலத்தின்னே அது ரட்டே பவத்தின அர்புதேட்ட பிலியமா கட்டியட்ட நிமை மே அயவாய ஹதலத்தின் மேகே அத மம தக்கபுதே தமாய் மிக சாமானிய தியன்னே அர ரட்டே ஜாதிக தேவால் விக்குணம் கண அயவாய கட்டியட்ட தமாய் மேக மந்தாக்கின் மேகே அப்படி தக்கா மிக மே பாடு லபன ஆயத்தன அரகன லாப லவன ஆயத்தன பாவட்ட பரிவர்த்தனை கரான வடப்பிலியோலகட்டே அன்னத்துவ மே பாடு லபன ஆயத்தன கீழ மே உந்தட்ட ரஜ லாப கண்ண ஆயத்தன தமாய் த மே அயவய ஹரஹ மேக விக்குணன் ஹதான் மம் பெலுவா ஸ்ரீலங்கா டெலிகோம் மேக ஏ வகேம ஹில்டன் ஹோட்டலு ஏ வகே ஓட்ஸேஜ் ஹோட்டலு ஸ்ரீலங்கா ரக்ஷன் சன்ஸ்தா மே வகே ரட்டே லாப கண்ண ஆயத்தன்ட்டு தமாய் மே அயஹரஹ விக்குணன் ஹதான் மே விக்குணலா அர ரணில் விக்ரமசிங் அப்பே ஜனாதிபதிமா ஏ காலே மே விக்குணங்கன ஆர்த்திக அத்தமாய் ஏ காலே திபுனு தனுத் ஹதிலன தனுத் கரண்ணே விக்குணங்கன வெட பிள்ளையோலம தமாய் தம் மே ரட்டே கரண்ண ஹதான் ඒවගේම මම මේක දකින්නේ ඊළඟට රට විකුණනවා වගේම තව තවත් රට ණය කරන වැඩ පිළිවෙලකට තමයි මේ ආයවැයෙන් යන්නේ. මේකෙදී අපි දැකපු දේ තමයි මගේදී මේකේ ණය ගන්න ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා රුපියල් බිලියන 4,979. මේකෙන් ගෙවීමට බලාපොරොත්තු වෙන්නේ රුපියල් 2025. ඒ කියන්නේ තවත් ණය බරක් ඉතුරු කළා තමයි මේ රටේ මේ මෙතුමා යන්න හදන්නේ. ඉතින් ඒක නිසා මේවා නවතින්න ඕන. මේ ණය ගන්න එක නෙමෙයි වැඩේ. රටේ ආර්ථිකය ගොඩනගන්න මීට වඩා වැඩ පිළිවෙලක් තියෙනවා. ඉතින් ඒකත් එක්කම මේකේ අපි දැකපු දේ තමයි මේ 77න් පස්සේ හිටපු මේ අපේ නායකයෝ සියලු දෙනාම මේ අද තියෙන අර්බුදයට වග කියන්න ඕන. මේකේ අපි දැකපු දේ තමයි 77න් පස්සේ මේ අයවැය දිරිපත් කළා මේ නායකයන් කළේ අපේ රටේ ජනතාවට ඉතුරු කළ එකම දෙයයි. එක පුජ්‍යලේ මේ රටේ එක පුජ්‍යලේ 13,95,000 ණය කළා තියෙනවා අද මේ වෙනකොට. අද තවත් ණය බරින් වැඩි කරන්න තමයි ජනතාව හදන්නේ. ඉතින් ඒ වගේම මේ රටේ මේ නායක කළා තියෙන එක තමයි මතු උපදින්න ඉන්න දරුවත් මතු උපදින්න ඉන්න දරුවත් ණය මල්ලක් මිටවලෝගන තමයි මේ රටේ බිහි වෙන්නේ. ඉතින් මෙන්න මේක නවතින්න ඕන. මේක නවතී කියලා තමයි අපි බලාපොරොත්තු වුණේ. ඉතින් මේකේ අපිට මතකයි 77 සිර්මා බණ්ඩාරනායක මැතිණිය මේ රට බාර දෙනකොට ඩොලර් බිලියන 1.4ක් තීච්ච එක තමයි මේ වෙනකොට ඩොලර් බිලියන 56කට මේ ණය වැඩි වෙලා තියෙන්නේ. මේකේ හොඳ දේවලුත් තිබුණා, නරක දේවලුත් තිබුණා. මේ ගත යුතු දේවලුත් තිබුණා, ණය නොගත යුතු දේවලුත් තිබුණා. අපිට ගැළපෙන්නේ නැති විදිහට මේ රටේ ණය අරන් තියෙනවා. ඉතින් මේකත් එක්ක මම දැක්කේ මේකේ විශේෂයෙන්ම මේ අපේ අලුත් මන්ත්‍රීවරු මේක තේරුම් ගන්න ඕන. අපි ඇහිලා මේ පාර්ලිමේන්තුවට අවුරුදු දෙකක්මාරක් වෙන්නේ. මේ තුල අපි දැකපු දේ තමයි මේකේ හැම දෙයකම අපි දැකපු දේ තමයි මේකේ ඇමතිගම් වලට වරප්‍රසාද වලට තමයි මේ සියලු දේ සමහර ඇමති අමතුරු මේ අත උස්සලා තියෙන්නේ. අපි කතා කරනකොට සමහර ඇමති අමතුරු කතා කරනකොට අපි දැක්කා සමහර ඇමති අමතුරු කව මේ වගේ තත්ත්වවල වලට රටපත් වෙනකොට කනකර තියෙන දේවල් දලවල දෙනවා කියලා. අපේ රටේ ගරු මන්තුමනි එහෙම බාර දෙයිද? අපේ රටේ වෙච්ච දූෂණ වංචා එක්ක එහෙම ජනතාව දෙයිද? ඒක නිසා තවත් මේ තැන් වලට මේ රට ගෙනියන්න නරකයි. ගෙනියන්න නැතුව මේ රට මේ ණයබරින් මිරිකන් නැතුව මේ රටේ ජාතික සම්පත් විකුණන්න නැතුව කටයුතු කරන එකයි හොඳ කියන එක තමයි මගේ විශ්වාසය. විශේෂයෙන්ම මේ අලුත් මන්ත්‍රීවරු තේරුම් ගන්න ඕන මේක මේ අපිත් කවදා හරි මේ පරණ මන්ත්‍රීවරුන්ට මේ අවුරුදු 29 30 මේ හිටපු මන්ත්‍රීවරුන්ට කියන කතා ටිකම තමයි ජනතාව අපිටත් කියන්නේ. අපි නිවැරදිව මේ තැන් වලට ඡන්දේ පාවිච්චි කළේ නැත්තම් එින්දා මම දැකපු දේ මේ අයවේ අපි දැක්ක අධ්‍යාපනයේ පැත්තට වෙන් කළා තින්නේ රුපියල් බිලියන 232යි. හැබැයි රුපියල් මිලියන 232 වෙන් කළා තියෙන්නේ. ඒ වගේම ආරක්ෂක පැත්තට බැලුවාම රුපියල් මිලියන 4,10,000 වෙන් කළා තියෙනවා. ඉතින් අපි මේ වෙලාවේ අපි දැකපු දේ තමයි මේ සියලු දේත් එක්ක මේ දරුවන්ගේ අධ්‍යාපනය තමයි කඩවැටුනේ. හැබැයි මේ අයවැයේ තියෙන්න ඕන දරුවන්ගේ අධ්‍යාපනයට වැඩි ඉඩක් තියෙන්න ඕන. හැබැයි ආරක්ෂක අංශ වලට තමයි වැඩිපුර වෙන් කළා තියෙන්නේ. මොකද මේ රටේ දැන් යුද්ධයක් තියෙනවද? මේ රටේ යුද්ධයක් නැතුව ඇයි එහෙම කරන්නේ? මේ රටේ තව තවත් මේ කරන්න හදන මොකද්ද? මේ රටේ තව තවත් මේ ආරක්ෂකන්ත තර කරන්න අපිට හිතෙනවා ජනාධිපතිතුමා තේරුම් ගන්න තියනවත් දන්නේ නැහැ. තමන්ටත් මේ ආර්ථිකය හදන්න බෑ, මේ රජයටත් මේ ආර්ථිකය හදන්න බෑ. හදනකොට ජනතාව එළියට බහිනකොට ආරක්ෂාව තියෙන්න ඕන කියලා. එහෙම හිතලා දන්නේ අධ්‍යාපනයට මේ වගේ අඩු මුදලක් වෙන් කළා, මේ ආරක්ෂක අංශ සඳහා මේ වගේ විශාල මුදලක් වෙන් කළා තියෙන්නේ. අපි ගරු මන්ත්‍රීතුමනි මේක අපි දකින දෙයක් තියෙනවා. අද හැම තැනම පත්තරවල යනවා විභාගේ වාඩි වෙලා ඉන්නකොට වැස්සක් වහිනකොට දරුවා කුඩේ ඉහිලගෙන විභාගෙට උත්තර ලියන්නේ. ඒ තැනට අද පත්තරලා තියෙනවා පාසල් පද්ධතිය. ඒ වගේම පාසල් පද්ධතිය වල අපි කළුතර දිස්ත්‍රික්කයේ ගත්තාම කළුතර දිස්ත්‍රික්කයේ රජ නිලධාරීත් එක්ක කතා කරනකොට නිලධාරී මොකද්ද කියන්නේ? ගොඩනැගිලි කඩාවට එන්න එනවා. ගොඩනැගිලි හදන්න සල්ලි නැහැ. අද බණ්ඩාරගම පොලිස් අද මේ තත්ත්වේ පත් වෙලා තින්නේ. ඒ නිසා මම ඉල්ලා සිටින්නේ මේ වෙන දෙයක් නෙමෙයි, මේ රජය තව තවත් මේ ජනතාවට බරපතවන්න නැතුව රජයට කරන්න බැරිනම් වහම ඉල්ලාස් වෙන්න, ඉල්ලාස් වෙලා හිටන්. හොඳ අපි එදා වගේ ප්‍රාර්ථනා කරමු මේ මේ කැබිනට් එක 20කින් සමන්විත කරලා මේ රාජ්‍ය අමාත්‍යයන් ටික අයින් කරලා මේ ජනතාවට විශ්වාසයක් ගොඩනගන්න. විශ්වාසයට ගොඩනගවට අවස්ථේ විදේශ රටවල් වල ඉන්න ජනතාව, ඒ සේවය කරන ජනතාව අපි
සංගමයි
මේ රටේ ජනතාවට මේ මේ පාර්ලිමේන්තුව මේ ආණ්ඩුව විශ්වාසයක් නැහැ. විශ්වාසය ජනතාවට ගොඩනගන්න ඕන. විශ්වාසය ගොඩනැගුවේ නැත්නම් එහෙම තව තවත් මේ දෙවෙනි රැඩලත් වෙනවා. පළවෙනි රැඩලයිදී අපිව නම් අපේ ගමේ මිනිස්සුවක්වත් බේරගත්තා. හැබැයි දෙවෙනි රැඩලදී මන්තුමනි ගමේ මිනිස්සුවක්වත් මේ ක්‍රමයට ගියොත් අපිව බේරගන්න ඉදිරිපත් වෙන්නේ නැහැ. ඒක නිසා අපි ඔබතුමාලා සියලු දෙනාම අලුත් මන්තිවරු.
ඒක
නිසා මේකට මේ සඳහා ඔබතුමාලා මේකට ඡන්දය දෙනකොට බොහොම හිතලා මතලා කටයුතු කරන්න කියන කතාව කියමින් මම ඉතින් අවසාන වශයෙන් කියන්නේ මෙවන් මන්තිවරු සිටින රටක් රටක්
ඉස්සුදිගරුවන්තමා ඊළඟට සාගර කාර්යව
සම්බන්ධ ඉන්න රටක් පිනෙන් උදාරයි.
ඔබතුමා ඔබතුමාට විනාඩි 15 කාලයක් ලැබෙනවා.
ගරු මූලස්සනාරුවට මන්ත්‍රීතුමනි, අපි අද මෙම අයවැය විවාදයට සහභාගි වෙන්නේ අපේ රට දැඩි ආර්ථික ප්‍රශ්න රැසකට මුහුණ දෙමින් ඒ වගේම විදේශ ණය ගැවීම නවතා ඇති අර්බුදකාරී තත්ත්වයකට පත් වී ඇති අවස්ථාවක් තුල අපි ජාතික වශයෙන් අත්‍යවශ්‍යයෙන්ම මෙම තත්ත්වයෙන් ගොඩ ආ යුතුයි. ඊට අවශ්‍ය මූලික පදනම මේ අයවැය තුලින් ඉදිරිපත් කරනවා කියන විශ්වාසය අපේ තියෙනවා. ඊයේ පාර්ලිමේන්තුවේදී අයවැය විවාදය තුල මා ඊටාම ලස්සන කතාවකට සවන් දුන්නා. ඒ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු සංජීව එදිරිමාන්න මහතාගේ කතාව. එතුමා ඊට පැහැදිලිව සිය කතාවේ කිව්වා මේ රට අද පත් ඇති තත්ත්වයට වැගකී යුත්තේ නිදහසෙන් පස්සේ මේ රටේ බිහිවෙච්ච දේශපාලනඥයින් කියන බවට මේ ගොඩනගමින් තියෙන සමාජ මතය. ඇත්තටම මේ පාර්ලිමේන්තුවේ බහුතර බලයක් ලබා ගන්න බැරි දේශපාලන පක්ෂ සහ දේශපාලනඥයින් විසින් ගොඩනගනු ලබන එම සමාජ මතය සම්බන්ධයි. මොකද අප රටේ ජනතාවගෙන් සැලකිය යුතු කොටසක් මේ වන විට විශ්වාසය තබනවා මේ රට අද වැටලා තියෙන තත්ත්වයට මුහුණ දෙන්න ඕනේ. මේ රටේ නිදහසෙන් පසු මේ පාර්ලිමේන්තුවේ රජය කළ දේශපාලනඥයන් කියන කාරණය. ඒ වගේම ඔවුන් නිවැරදි දෙයක් තමුන් වෙනුවෙන් තමුන් පත් කර දේශපාලනඥයන් නිවැරදි දේ කළා නම් ඔවුන්ට මෙවැනි තත්ත්වයක් උද්ගත නොවන බවට ඔවුන් සිතනවා. ඒ තීයේ දිනේදී එදිරිමාන්න මැතිතුමාගේ කතාවේදී ඉතා පැහැදිලිව පෙන්නලා දුන්නා මේ රටේ ජනතාවට එක් කාරණයක්. ඒ තමයි මේ රටේ ජනතාව අද ඉන්න මේ තත්ත්වයට වගකිය යුතු වන්නේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරපු දේශපාලනඥයින් නොවන බව. අපි අද කතා කරනවා නිදහසෙන් පස්සේ දියුණු වුණු රටවල් ගැන. අපේ කලාපයේ අපි ඉන්දියාව, සිංගප්පූරුව, මැලේසියාව, වියට්නාමය වැනි රටවල් දියුණු වෙච්ච ආකාරය ගැන කතා කරනවා. හැබැයි හොඳට ඒ සම්බන්ධයෙන් විශ්ලේෂණය කරලා බැලුවොත් ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි අපිට එක් කාරණයක් පේනවා. ඒ කාරණය තමයි මේ සියලු රටවල් වල එක් පොදු කරුණක් තියෙනවා. ඒ තමයි ඒ රටවල් වල ජනතා විමුක්ති පෙරමුණ වැනි වූ පක්ෂ නොතිබීම. ඒ රටවල් වල නිදහසෙන් පස්සේ අනාගත ශ්‍රම බලකායට දායකත්වය දෙන්න ඉන්න දහස් ගණන් තරුණයන් වැරදි මගට යොමු කළා. මහා මාර්ගයේ දහස් ගණන් තරුණයන් මියදෙන්න මරන්න කටයුතු නොකිරීම ඒ රටවල් වල තියෙන විශේෂ ලක්ෂණයක්. ඒ වගේම තමුන්ට බලය ලබා ගැනීම ගැන විතරක් සිටින රටට ආදරය නොකරන විප්ලවවාදී නායකයන් නැයි කියා ගන්නා පිරිස් එම රටවල්වල නොසිටීම මං හිතන්නේ ඒ රටවල්වල වාසනාවක්. අපේ රටේ සිදුවුනේ මොකද්ද? මේ රටේ ජනතාවගේ යහපත සඳහා පාවිච්චිය සඳහා තිබිච්ච පොදු ප්‍රවාහන බස් රථ දහස් ගණන් මහමග පුච්චල විනාශ කරා. ඒ වගේම තැපැල් කාර්යාල රාජ්‍ය ආයතන ගිනිබත් කළා, ට්‍රාන්ස්ෆෝමර් පුපුරවල ඇරියා, දුම්රිය ගිනිබත් කළා. මේ වගේ මේ රටේ විටින් විට මෙවැනි මහා විනාශකාරී ක්‍රියා කරාම රටේ ආදායම නැවත යොදවන්න වෙන්නේ ඒ ගිනි තබා විනාශ කරපු දේවල් නැවත ගොඩ නැගීමට. එතකොට මෙන්න මේ වැනි දේශපාලන සංවිධානවල කටයුතු නිසා අපේ රට අද මේ වගේ තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා කියන එක මං හිතන්නේ අපිට ඉතාම පැහැදිලි කරුණක්. ඒ වගේම මේ වගේ රට ගිනි තබල විනාශ කළා, රටේ දේපල විනාශ කරපු හැම අවස්ථාවකම අපි රටක් ජාතියක් වශයෙන් වසර ගණනාවක් පිටිපස්සට ගියා. අද අපි මේ රටක් ජාතියක් වශයෙන් නත් විඳින්නේ එම ඒ ඉතිහාසයේ පටන් මේ රට විනාශ කළා, මේ රටේ පොදු දේපල පුච්චලා ගිනි තියලා ට්‍රාන්ස්ෆෝමර් පුපුරවලා මේ රටට කරපු විනාශයේ ප්‍රතිඵල කියන එක මං හිතන්නේ ඉතා පැහැදිලි කරුණක්. ඒ වගේම අද දිනේ මං හිතනවා ජනතා විමුක්ති පෙරමුණ සහ පෙරටුගාමී කියන මේ පක්ෂ දෙක උත්සාහ දරන්නේ නැවත වතාවක් මේ අරගලයක් තුළින් ඒ වසර ගණනාවක් තිස්සේ මේ රටට කරපු ඒ මහ විශාල හානිය නැවත ඇති කළා, මේ රට නැවත ඒ තත්ත්වයට ගෙනියන්නද කියන කාරණය සම්බන්ධයෙන් මං හිතන්නේ මේ රටේ ඉන්න බුද්ධිමත් ජනතාව තමන්ගේ හෘද සාක්ෂියෙන් අහලා තීරණයක් ගන්න ඕන කාලයකට අපි අවතීර්ණ වෙලා තියෙනවා. ඒ වගේම අපි තේරුම් ගත යුතු එක් යථාර්ථයක් එක් සත්‍යයක් තියෙනවා. ඒක තමයි මෑත ඉතිහාසයේ ලෝකයේ කිසිදු රටක් අරගල තුලින් දියුණුවක් ලබාගෙන නැහැ. අරගල තුලින් සිදුවන්නේ රටකට එන ආයෝජකීන්, සංචාරකීන්, ඒ විතරක් නෙමෙයි රටේ ඉන්න ආයෝජකීන් පවා එම රටින් එළියට ගිහිල්ලා වෙනත් රටවල්වල තමන්ගේ ආයෝජන කටයුතු කරන්න උත්සුක වෙන එක. එම නිසා ඔබ අවංකව රටට ආදරය කරනවා නම්, අප අවංකව මේ රට දියුණු වෙන්න දකිනවා නම්, අප කළ යුත්තේ මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මාවත ඔස්සේ නීති ආධිපත්‍ය ඔස්සේ මේ රට ඉදිරියට ගෙන යාම මිසක අරගල තුලින් ලබා ගන්න හැකි ජයග්‍රහණයක් නොමැති බව ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඒ වගේම මේ රටේ තරුණ පරපුර තවදුරටත් මේ විනාශකාරීත්වය කෙරෙහි යොමු කරන්න එපා කියලා, ඒ වගේම මේ රටේ නැවත අරගලයක් ඇති වෙනකල් තලු මරමර බලන් ඉන්න ඒ ගැන කතා කරන දේශපාලනඥයිට කියන්න කැමති, කරුණාකරලා ඔබ මේ රටට කරපු විනාශය ඇති තවදුරටත් මේ රට විනාශ කරන්න ඒ කටයුතු කරන්න එපා කියලා. අපි දැක්ක මේ තත්ත්වය අද්දුටුවා 2009 යුද ජයග්‍රහණයෙන් පස්සේ. අපි දැක්ක මේ රටේ එවැනි කිසිදු අරගලයක් නැති වසර කීපයක් මේ රටේ තිබුණා. ඒ කාලේ තමයි නිදහසෙන් පස්සේ මේ රට වඩාත්ම දියුණු වෙච්ච කාල පරිච්ඡේදය. අපගේ දළ ජාතික නිෂ්පාදිතය 4 ගුණයකින් වැඩි වුණා. ලොව සීග්‍රයෙන්ම දියුණු රොයන රටවල් කිහිපය අතරට අපි පත් වුණා. ලෝකයේ වේගයෙන්ම දියුණු වෙන නගරය බවට කොළඹ නගරය පත් වුණා. අපේ යටිතල පහසුකම් නිර්මාණය වුණා. ඈත ගම් නියම් ගම්වල අහිංසක ජනතාවට ඔවුන්ගේ ජීවිකාව කරගෙන යන්න ඕන කරන මාර්ග පහසුකම්, යටිතල පහසුකම් ලබා දුන්නා. 96%ක් ජනතාවට විදුලි බලය ලබා දුන්නා. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් තිබිච්ච රටක් තමයි අපි අද මේ නැවත වෙනස් කරගෙන තියෙන්නේ. ඒක කරගෙන තියෙන්නේ වෙන කවුරුත් නෙමෙයි, අපේම ක්‍රියාකාරකම් තුළින් අපි මේ දේ කරගෙන තියෙනවා කියන එක, අපේ වැරදි තීරණ මතින් මේ දේ කරගෙන තියෙනවා කියන එක පැහැදිලි. එම නිසා මේ රටේ තරුණයින්ගේ සිත් තුළ වෛරය වැපරීම වෙනුවට ඔවුන්ගේ සිත් තුළ ශක්තිය සහ අධිෂ්ඨානය ස්ථාපිත කරන්න කියන එක මේ අරගලය ගැන කතා කරන දේශපාලනඥයින්ගෙන් මං ඉල්ලා හිටින්න කැමතියි. ඒ වගේම මේ රට සංවර්ධිත රටක් බවට පත් කිරීමට අවශ්‍ය මූලික අඩිතාලම මෙවර අයවැය තුලින් හඳුන්වා දීලා තියෙනවා කියලා මං අවංකව විශ්වාස කරනවා. හැබැයි ක්‍රමවේදයක් හඳුන්වා දීම තුලින් පමණක් ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි රටක් සංවර්ධනය කරන්න හෝ දියුණු කරන්න බෑ. ඒ සඳහා ජනතාවගේ බුද්ධිමත් වූ තීරණ ගැනීම සහ කැපවීම අවශ්‍ය කරනවා. අද අපි දකිනවා මේ රටේ ශක්තිමත් දේශපාලනය කරන හොඳින් වැඩ කරන ඕනම නායකයෙක්ව හඳුන්වන්නේ හොරෙක් හැටියට. ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ධම්මික පෙරමැතිතුමා එක් වතාවක මම දැක්කා එක විවාද රූපවාහිනී සාකච්ඡාවකදී ප්‍රකාශ කර සිටිනවා, අපේ මිනිස්සු කොච්චර මේ හොරා කියන වචනෙට පුරුදු වෙලා තියෙනවද කිව්වොත්, අර දිග සුදු නැට්ටක් තියෙන කුරුල්ලට සිදුරෙදි හොරා කියනවා, කහපාට පිහාටු තියෙන කුරුල්ලට සිවුරු හොරා කියන තරම් අපේ මිනිස්සු මේ හොරා කියන වචනෙට පුරුදු වෙලා ඉන්නවා කියලා. ඉතින් මේ රටට වැඩ කරන, මේ රට වෙනුවෙන් කැපවෙච්ච, මේ රට බේරගත් නායකයින්ට මේ අපහාස කිරීම, වැරදි චෝදනා නැගීම, පදනම් විරහිත චෝදනා නැගීම නතර කරගන්නේ ගත්තේ නැත්තම් ඒ මානසිකත්වයෙන් මිදෙන්න අපිට ජනතාවක් හැටියට හැකියුනේ නැත්තම් මං හිතන්නේ නැහැ අපිට රටක් හැටියට මොන ක්‍රමවේදයන් හඳුන්වලා දුන්නත් ඉදිරියට යන්න පුළුවන් වෙයි කියලා. ඒ වගේම ලංකාව කියන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක්. අපේ රට පාලනය වෙන්නේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තුළින්. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා නීතියට අමතරව අපේ බොහෝ නීති තියෙනවා. සොරකම මොකද්ද? ඒ වගේම යම්කිසි පුද්ගලයෙක් සොරකමක්, වංචාවක්, දූෂණයක් කරනවා නම් ඒ පුද්ගලයාට එරෙහිව ගත යුතු ක්‍රියාමාර්ග මොනවාද කියන එක අපේ රටේ නීතියේ ඉතා පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් මතක් කර දෙන්න ඕනේ අපේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 13.5 ව්‍යවස්ථාවේ පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා නිර්දෝෂභාවයේ පූර්ව නිගමනය කියන කාරණේ. නමුත් අපේ රටේ ජනතාවට, විශේෂයෙන් අපේ රටේ තරුණ පරපුරට හැකියාව තියෙනවා නම් ඔබගේ නායකින් මේ රටේ යම් කිසි දේශපාලනඥයෙක්ට, තමුන්ගේ විරුද්ධ මතධර්ම දේශපාලනඥයෙක්ට ඇඟිල්ල දික් කරලා කියන්න හොරා කියලා ඔබට පුළුවන්කම තියෙනවා නම්, ඔබට කෂේරුකාවක් තියෙනවා නම් තමන්ගේ නායකයාගෙන් අහන්න, ඔබ ඔහුට හොරා කියනවා නම් ඇයි ඔබ ඔහුට නීතිමය වශයෙන් පියවර ගන්නේ නැත්තේ, ඇයි මේ ෆයිල් ගොඩ ගහගෙන ගෙදර තියන් ඉන්නේ කියන ප්‍රශ්නය අහන්න ඒ කෂේරුකාව, ඒ ශක්තිය අපේ රටේ තරුණ පරපුරට ලැබිච්ච දවසක මං හිතන්නේ අපිට මේ අපේ ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කරපු ඒ ආර්ථික ප්‍රතිසංස්කරණවල සාර්ථකභාවය ලබා ගන්න පුළුවන් වෙයි. ඒ වගේම මේ වගේ දේවල් වලට නීති නැහැ කියන බොළඳ තර්කයක් ගේන්න උත්සාහ දරනවා. නීති නැත්තම් ඔබතුමාලා නීති ගේන්න කියලා මං ඉල්ලනවා ජනතා විමුක්ති පෙරමුණේ නායකවරුන්ගෙන් කරුණා කළා. නීති නැත්තම් නීති ගේන්න අපි එක අතක් නෙමෙයි අත් දෙකම උස්සලා එවැනි නීති සම්මත කරන්න උදව් කරන්න. මේ බොරුව, මේ බොරු චෝදනා නැගීම මං හිතන්නේ මේ රටේ අවසන් විය යුතුයි.
ඔබතුමාට විනාඩි දෙක කාලයක් ඉතුරු තිබෙනවා.
ගරු මූලාසනාරුවේ මන්ත්‍රීතුමනි, ඩීවී චානක මැතිතුමාගේ කාලයනුත් මට විනාඩි.
ඒ කාලය දුන්න ගරු මන්ත්‍රීතුමා කාද? මස්තාන් අමතුමාට
නෑ, ඩීවී චානක මැතිතුමාගේ. ගිලාන් ජාතික මැතිතුමා කාලේ එතන.
ඩීවී චානක මන්ත්‍රීතුමේ අමතුමාගේ කාලේ තමා දුන්නේ කාද? මස්තාන් අමතුමා.
මට දැනුම් දුන්න ඒ කාලේ ලබා ගත හැකි බවට.
එතුමා කතාර ඒ කාලේට.
කමක් නෑ. ඒ වගේම තව විශේෂ කාරණයක් කියන්න ඕනේ ගරු මූලාසනාරුවේ මන්ත්‍රීතුමනි, මේ බොරු කීම නවත්තන්න ඕනේ. මං හිතන්නේ අද දවසේ අපි දැක්කා මුජිබ රහුමාන් මන්ත්‍රීවරයා ප්‍රකාශයක් කරනවා මේ මාලදිවයිනේ කතානායකවරයාව ගරු ජනාධිපතිතුමා විසින් ශ්‍රී ලංකාවේ මුදල් ගෙවලා විදේශයකට ගෙන යාමක් සම්බන්ධයෙන්. මේක දැනගත්ත මොහොතෙන් මම මේ ගැන හොයලා බැලුවා. මෙය කිසිම පදනමක් රහිත විශාල අමූලික බොරුවක්. මං හිතන්නේ අපි දේශපාලනඥයෝ වශයෙන් මෙවැනි බොරු චෝදනා නැගීම දැන්වත් නතර කරේ නැත්තම් ජනතාව දේශපාලනඥයා කියන චරිතය විශ්වාස කිරීම තවදුරටත් කරන එකක් නැහැ. ඒක නිසා මෙවැනි බොරු චෝදනා කරන්න එපා. මොකද මට දැනගන්න ලැබිච්ච හැටියට නම් ඒ මාලදිවයිනේ කථානායකවරයා විදේශගත වෙන්න නියමිත වෙලා තියුනේ මුජිබර් රහ්මාන් මැතිතුමාගේ මුදල් වගයක් ඉල්ලගෙන. නමුත් මුජිබර් රහ්මාන් මන්ත්‍රීතුමා සජිත් ප්‍රේමදාස මහත්තයාට හූ කියන්න ජනතාව ගේන්න සියලු මුදල් ටික වියදම් කරාට පස්සේ මං හිතන්නේ එතුමාට මුදල් ඉතුරුනේ නැහැ මාලදිවයින් කථානායකවරයාට ලබා දෙන්න. මෙන්න මේක තමයි මට දැනගන්න ලැබෙන කියන තත්ත්වය.
ඔබතුමාගේ කාලය අවසන්.
ඔව්. ඒ අනුව මා ඉතා ගෞරවයෙන් ප්‍රකාශ කරනවා මේ තියෙන්නේ මේ රටේ විවසාය නැංවීම සඳහා ගෙන අයවැයක්. මේ විවසාය නැංවීමට ඒ ක්‍රමවේදය විතරක් මදි ගරු මුලසනාරුඩ මන්ත්‍රීතුමනි, මේ රටේ ජනතාවගේ සිතුම් පැතුම් වෙනස් කිරීම සහ ජනතාව මේ රට වෙනුවෙන් වැඩ කිරීම වෙනුවෙන් අනුගත වෙලා මේ විවේචනය කරමින් ඉදීම නවත්තලා මේ රට ඉදිරියට ගෙන යන්න ඕනේ කියන සිතුවිල්ලෙන් ඉදිරියට ගියොත් අපිට මේ දේ කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් මේ මොන ප්‍රතිසංශෝධන ගෙනවත් සංශෝධන ගෙනවත් මං හිතන්නේ රටක් හැටියට අපිට ඉදිරියට යන්න පුළුවන් කියලා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියන්ත වෙන ඔබතුමාට. මීළඟට ගරු චාස් නිර්මලනාදන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 17ක කාලයක් ලැබෙනවා.
නන්රි තලමදාගන්න උරුපිනවර්ගලේ, ජනායතුමා මෙතන ඉන්නේ එක මට සන්තෝසයි. මම කතා කරපු වෙලාවේ කවුරුත් කැබිනට් ඇමතිලා කවුරුත් දැනට නැහැ කියලා මං හිතියේ. එතකොට ජනායතුමා මෙතන ආපු එක සන්තෝසයි. මේ තියෙන කාරණ ටික පිළිගන්න පුළුවන්. නන්රි කෞරව ජනාධිපති අවර්களே, இன்றைய இந்த பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் நிதியமைச்சராக இந்த வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறீர்கள். இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழியும் போது பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறதென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு இனவாத கருத்துக்களோடு இனவாதத்தை முதலீடாக தேர்தலுக்கு செல்கின்றவர்களுக்குத்தான் சிங்கள மக்கள் அதிகமாக வாக்களித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 1956 தனி சிங்கள சட்டம் கொண்ட போது எந்த சிங்கள மக்களும் தனி சிங்கள சட்டத்தை எதிர்க்கவில்லை. அவர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள். தமிழர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த இனவாத முதலீட்டோடு வருகின்றவர்களை சிங்கள மக்கள் கடந்த காலங்களில் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறியிருக்கிறதாக நான் சிந்திக்கின்றேன். அதாவது இனவாத முதலீட்டோடு ஒரு சிங்கள மக்கள் மத்தியில் தேர்தலுக்கு செல்வதாக இருந்தால் அதை தற்பொழுது சிங்கள மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது. அது எதிர்காலத்தில் இலங்கையை வளர்ப்பதற்கு அது சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதேபோல கௌரவ ஜனாதிபதி அவர்களே, இந்த யுத்தம் முடிந்ததன் பின்பு வடக்கு கிழக்கில் நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக சவால்களில் ஒன்று மிகவும் பிரதானமானது காணி அபகரிப்பு. காணி அபகரிப்பு என்பது அது மகாவலி அதிகார சபையாக இருக்கலாம், அல்லது இராணுவம் இருக்கின்ற முகாம்களை விஸ்தரப்படுத்தி மக்களுடைய அது தனியார் காணிகளாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட காணிகளாக இருக்கலாம். அது குறிப்பாக ஒரு காணி அபகரிப்பு என்பது வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் அதுக்கு ஒரு உதாரணம் நான் ஏற்கனவே உங்களுடன் கதைத்திருக்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கோட்டபாய நேவி கேம்ப், அது 671 ஏக்கர்களை கொண்டது. அதில் கடற்படை முகாம் இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தல்ல. ஒரு கடற்படை முகாமுக்கு டவுனுக்கு அண்மித்த பிரதேசத்தில் 671 ஏக்கர் நிலங்கள் என்னத்துக்காக என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்று கூட அந்த முறையற்ற விதத்தில் கொழும்பிலிருந்து அங்கு சென்று நில அளவை திணைக்களம் அது GPS மூலம் அளந்திருக்கிறது. நான் உங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன், அந்த காணியில் ஒரு சிலர் வந்து கடற்படைக்கு நிலங்களை கொடுப்பதற்கு சம்மதித்ததாக கடற்படை கூறுகிறது. நான் ஜனாதிபதி அவர்களை உங்களுடன் நான் கேட்க விரும்புகின்றேன், அந்த 671 ஏக்கர் நிலங்களில் விருப்பமானவர்களுடைய காணியை நீங்கள் எடுக்க முயற்சிப்பது போல விருப்பம் இல்லாதவர்களுடைய காணியை நீங்கள் விடுதலை அந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் மாத்திரம்தான் அது ஒரு சாதகமாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் தங்களிடம் வந்த இனவாத கருத்துக்கள் குறைவு, ஆனால் கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களம் தமிழர்களுடைய வணக்கஸ்தலங்களை அபகரிக்கிறது, தமிழர்களுடைய கலாச்சார இடங்களை அழித்து அது ஒரு பௌத்தமயமாக்கல் திட்டத்துக்கு போகிறது. குறிப்பாக இதற்கு முன் முல்லைத்தீவில் நீராவியடி பிள்ளையார் ஆலயம் அதே போன்ற பிரச்சனையை சந்தித்தது. அதேபோல வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கனி பிரதேசத்தில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் வடுக்கினாரி மலை அதே போன்ற பிரச்சனையை சந்தித்தது. தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்துடைய குருந்தூர் மலை அதே பிரச்சனையை சந்திக்கிறது. கௌரவ ஜனாதிபதியும் சகல பாராளுமன்ற உறுப்பினரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பௌத்த மதத்திற்கு எப்பவும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு இந்து ஆலயம் இருந்த இடத்தில் அதை அழித்து பௌத்த ஆலயம் நிறுவ முயற்சிப்பதுதான் இங்கு மக்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். இது தொடர்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மிகவும் கவனமாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதைவிட 2009 யுத்தம் நடந்து முடிந்தது. ஆனால் இன்று வரை வடக்கில் அதிகமான இராணுவத்தினர் கடற்படையினர் இருக்கிறார்கள். இப்ப கடற்படை ராணுவம் வேண்டாம் என்று நான் கூறவில்லை, சில நேரங்களில் அனர்த்தம் ஏற்படுகின்ற போது ராணுவத்தினர் உதவி செய்கிறார்கள், பல உதவிகள் செய்கிறார்கள். சில இடங்களில் மக்களுக்கு கடற்படையால் குடிநீர்கள் வழங்கப்படுகிறது, அது நான் அந்த விடயங்களை வரவேற்கிறேன். ஆனால் ஒரு இப்படியான வடக்கு மாகாணத்தில் அதிகமான இராணுவத்தினர் அதிகமான புலனாய்வுத்துறையினர் அதிகமான கடற்படைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் எவ்வாறு ஒரு போதை வஸ்தை அங்கு வியாபாரம் செய்கிறார்கள் அல்லது பாவிக்கிறார்கள் என்றால் அதை ஒரு சந்தேகமான ஒரு நோக்கோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதற்கு கடற்படை உடந்தையா அல்லது இராணுவம் உடந்தையா என்ற மனநிலை தோன்றும். ஏனென்றால் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிரதேசத்தில் எவ்வாறு இந்த வியாபாரங்கள் நடைபெறும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவரவ ஜனாதிபதி அவர்களே, இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீங்கள் முதல் பிரதமராக இருந்தபோது கூட ஐநா மனித உரிமை பேரவையில் மங்கள சமரவீர் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுப்பதாக கூறியிருந்தார். இன்று வரை அது எடுக்கவில்லை. ஆனால் எடுப்பதாக தொடர்ச்சியாக அரசு தரப்பில் கூறப்பட்டுக் கொண்டு வந்தாலும் தற்பொழுது அதற்குரிய எந்த விதமான பதில்களும் கிடைக்கவில்லை. இது தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது. கௌரவ ஜனாதிபதி அவர்களை, இந்த விவசாயிகளை பொறுத்தவரையில் PMB விவசாய அமைச்சின் கீழ் இருக்கின்ற PMB நிறுவனம் கடந்த காலத்தில் நெல் கொள்வனை செய்திருந்தது. அந்த நெல் கொள்வனை செய்த விலையின் அடிப்படையில் தங்களுடைய நெற்களையும் கொள்வனவு செய்ய முடியும் என்று விவசாயிகள் நம்பி, நான் நினைக்கிறேன் முருங்கன் அரச கவர்மெண்ட்டுக்குரிய ஸ்டோர் அதை வந்து நினைக்கிறேன் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் வந்து திறந்து வைத்தார். நானும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். அந்த ஸ்டோரில் கிட்டத்தட்ட தற்பொழுது 7000 மூடைகள் நெற்கள் இருக்கிறது. அதை PNB கொள்வனவு செய்வதற்கு எந்த விதிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்கள், இந்த நெல் கொள்வனவு என்பது விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானது, எதிர்காலத்தில் இந்த நெல் கொள்வனவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விவசாய அமைச்சினூடாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மஹிந்த அமரவீர் அவர்கள் இதற்கு முன் இருந்திருந்தார், நான் அவரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த லோயன் என்ற அந்த கிருமி நாசினி வந்து அண்மை காலமாக ஒரு குறிப்பிட்ட 1.5 மாதங்களுக்கு முன்பாக 1 லிட்டர் வந்து 32,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதனுடைய விலை 42,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அந்த 1 மாத காலத்திற்குள் ஒரு ஒரு லிட்டர் கூடிய அந்த மருந்து புல்லுகள் நெல் விதைக்கும் போது புல்லுகள் வளர்கின்ற போது அது புல்லுகளை வளர விடாமல் தடுப்பதற்காக அந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த மருந்து ஒரு மாத காலத்திற்குள் ஒரு லிட்டருக்கு 16,000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவசாயிகள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதைவிட நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சுக்கு 2009 யுத்தத்திற்கு பிற்பாடு 2010 முதல் 2022 வரவு செலவு திட்டம் வரை 3,790.8 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் 373.05 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 410 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த வருடத்தை விட 36.95 பில்லியன் ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்னுக்கு இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார், இந்த கடந்த வருடத்தை விட 36.95 பில்லியன் ரூபாயை பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஒதுக்க வேண்டிய தேவை என்ன? கடந்த வருடமே கூடுதலாக இருந்தது. 2010 202.22 பில்லியன், தற்பொழுது 410 பில்லியன்கள். 2010 யுத்தம் முடிவிட்ட போது இருந்த ஒதுக்கின பாதுகாப்பு நிதியை விட தற்பொழுது 100 வீதத்துக்கு மேல் அதிகரித்து இந்த பாதுகாப்புக்குரிய நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு 4,200.8 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களை, இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு 4,200.8 பில்லியன் ரூபாய் யுத்தம் முடிந்ததன் பின்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி எவ்வாறு அமையும்? இலங்கை நாடு IMF சர்வதேச நாணய நிதியத்திடம் 4,000 மில்லியன் டாலரை 4 வருடத்தில் பெறுவதற்கு முழு முயற்சி செய்யப்படுகிறது. அவர்கள் கூறியதாக வரிகள் அதிகரிக்கப்படுகிறது. நஷ்டத்தில் இயங்குகிற அரச நிறுவனங்கள் தனியாருக்கு விற்பதாக, லாபத்தில் இயங்குகின்ற அரச நிறுவனங்களும் விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எல்லாம் செய்கின்றது சர்வதேச நாண நிதியத்தின் ஊடாக 4,000 மில்லியன் டாலரை 4 வருடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நோக்கத்துக்காக. ஆனால் 2009 யுத்தத்துக்கு பிற்பாடு 4,200.8 பில்லியன் ரூபாயை இலங்கை அரசாங்கத்தினுடைய திரைசேரி ஊடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்படுகின்ற நிதியின் மூலமாக இலங்கை எவ்வளவு தூரம் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகின்றது அல்லது பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது? ஏன் தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகமான நிதியை செலவழிக்கிறது என்றால், இராணுவத்தை பகைத்து இராணுவத்தினுடைய உதவி இல்லாமல் இராணுவத்தினுடைய அனுசரணை இல்லாமல் இலங்கையில் ஆட்சி செய்ய முடியாதென்ற எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த இராணுவத்தை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை 1,000 பில்லியன்களை அச்சிட்டாலும் இராணுவத்திற்கு அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று தற்போதைய நிதியமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். நிதியை, பணத்தை அச்சிடுவது ஒரு நாளைக்கு சராசரியாக 3 பில்லியன்களுக்கு மேல் அச்சிடப்படுகின்ற ஒரு நிறுவனமாக, ஒரு அச்சுக்கூட்டு தாபனமாக இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய மத்திய வங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாதம் மாதம் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குகின்ற அங்கவீனர்களுக்கு அந்த பணத்தில் 2,500 ரூபாய் குறைத்து 2,500 ரூபாயாக வழங்குவதாக தற்பொழுது அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. எனக்கு ஒரு அங்கவீனர் தொலைபேசி மூலம் என்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நாங்கள் ஏற்கனவே மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதில் பல பேருக்கு கிடைப்பதும் இல்லை. ஆனால் தற்பொழுது தருகின்ற பணத்தை 2500 ரூபாயாக குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதை பாராளுமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்படி கேட்டிருந்தார். தலைமை தாங்கின உறுப்பினர்களே, தற்பொழுது சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் இலங்கையில் எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பில்லை, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. சில அமைச்சர்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வருமானம், இலங்கையினுடைய வருமானம் என்ன, அந்த வருமானத்தை ஊக்குவிப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் செய்து கொண்ட முயற்சிகள் என்ன என்றால் இல்லை. நான் இதை தற்பொழுது கூற வேண்டும். நான் இந்த அமைச்சின் கூட்டத்துக்கு சென்று வந்திருக்கிறேன். இந்த வோல்ஷிப் திட்டத்தின் ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாண்டியங்குளம் கரும்புள்ளியான் சுத்தமான குடிநீர் திட்டம் உலக வங்கியினுடைய பணத்தில் இலங்கையில் 7 மாவட்டங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய திட்டம் 2022 தை மாதம் 12ஆம் தேதி பத்திரிகையில் ஒப்பந்தக்காரருக்குரிய
ஆனால்
இன்னும் அந்த வேலை ஆரம்பிக்கவில்லை. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை பிரிந்து கொண்டிருந்த போது ராஜாங்க அமைச்சர் கூறுகிறார், அந்த பணத்தில் 15 மில்லியன் ரூபாயை திரைசேரி எடுத்துவிட்டது, அதை முடிப்பதற்கு காலங்கள் போதாது, அந்த திட்டத்தை நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. வெட்கமா இல்லையா? உலக வங்கியினுடைய திட்டம், அந்த பெயரிடப்பட்ட அந்த திட்டம் இலங்கையில் 7 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த 6 திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தற்பொழுது கூட கம்பகா, நுவரேலியா, குருணாகல், மொனராகல போன்ற பிரதேசங்களுக்கு இன்றும் கூட கேள்வி பத்திரம் கோரப்பட்டிருக்கிறது. இது ஆங்கில பத்திரிகையில் வந்த கேள்வி பத்திரத்துக்குரிய விண்ணப்பம் இங்கிருக்கிறது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சினுடைய செயலாளர் கூறுகின்றார், கோவிட் காரணமாக எங்களுக்கு அந்த காலத்தில் ஒப்பந்தம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று. தற்பொழுது கூறினார், 2:30 மணிக்கு நீர்ப்பாசன அமைச்சனுடைய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சருடைய செயலாளர் கூறியிருந்தார். வெட்கமா இல்லையா? மிகுதி 6 திட்டங்களும் நடைபெறுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நான் கேட்டேன் அந்த கூட்டத்தில், இதில் அரசாங்கம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், உங்களுடைய தொகுதியில் 4000 மில்லியன் ரூபாய் உலக வங்கி திட்டத்தை நிப்பாட்டி இருந்தால் நீங்க சும்மா இருப்பீர்களா என்று கேட்டேன். யாரும் பதில் கூறவில்லை. அமைச்சர் மௌனமாக இருக்கிறார். அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாது. செயலாளர் சிரிக்கிறார். என்னென்றால் முல்லைத்தீவில் இருந்து பணத்தை எடுத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கொடுக்கிற திட்டத்தை நிப்பாட்டினால் அங்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஆட்கள் இல்லை என்ற மனநிலை இந்த அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும்
இருக்கு.
ஆகவே இப்படியான செயல்பாடுகளை எதிர்வரும் காலத்தில் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.